சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோ அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வசனங்கள் 18-23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் உண்மையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நடித்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கத்தோலிக்க திருச்சபை மற்ற பிரிந்த பிற சபைகளிலிருந்து தனக்கே உரிய மாட்சியுடனும் தனிச்சிறப்புடனும் நாளொரு மேலியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதென்றால், ஆதி திருச்சபையிலே இந்த திருச்சபை வேரோடுவதற்காக நீராக தங்கள் குருதியை கொட்டிய மறைசாட்சிகளும் இறைவனுக்காக தங்கள் இன்னுயிரை நல்கிய ஒவ்வொரு ஆதி விசுவாசிகளும் என்பதை நாம் மறந்துவிடவும் மறுத்துவிடவும் முடியாது. புனிதர்கள் நமக்கு தேவையா? இந்த புனிதர்கள் கடவுளுக்கும் நமக்குமான இடைத்தரகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது இந்த புனிதர்களினுடைய உதவி இல்லாமல் நாம் இறையருளை பெற முடியாதா? அல்லது இந்த புனிதர்கள்தான் நமக்கு கடவுளினுடைய கொடைகளை எல்லாம் பெற்றித்தருகின்ற ஒரே வாய்க்கால்களா என்ற கேள்விகளை நாம் எழுப்பலாம். அல்லது பிரிந்து போன சபையினர் இதுபோன்ற கேள்விகளை எழுப்பி நம்மை குழப்பலாம். இந்த குழப்பத்திற்கு மத்தியிலும் இந்த ஐயப்பாடுகளுக்கு மத்தியிலும் நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மீது, இந்த கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற பாறையின் மீது எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, இன்றைக்கு நாம் நினைவுகூர்ந்து விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய புனித கிறிஸ்தினாளினுடைய வாழ்வு ஒரு முன்னுதாரணமாக, நம்முடைய குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்துகின்ற ஒரு படிகாரமாக, நம்முடைய வாழ்வு இந்த இயேசுவிலே எப்படி வேரூன்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, இந்த சிறுமியினுடைய வாழ்வு பாதையில் விழுந்த விதையல்ல, பாறையில் விழுந்த விதையுமல்ல, முற்செடிகளுக்கு மத்தியில் விழுந்த விதையுமல்ல, மாறாக நல்ல நிலத்தில் விழுந்து 100 மடங்கு விளைச்சல் கொடுக்கின்ற நல்ல விதை என்பதை அறிந்து கொள்வதற்கான வழிவகையை இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதத்துவ வாழ்வை பற்றி ஒரு சுற்றுமடலை எழுதினார். யூதாத்தே எத் எஸ்குலாத்தே என்கின்ற அந்த லத்தீன் தலைப்பிடப்பட்ட அந்த சுற்றுமடல் குறித்து காட்டுகின்ற மைய செய்தி என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, புனிதத்துவம் அல்லது தூய்மையான வாழ்வு என்பது திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட சில 1000 புனிதர்களுக்கு மட்டும் ஏற்புடையதன்று, மாறாக உங்களைப் போன்றும் என்னைப் போன்றும் சாமானிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பல சங்கடங்களுக்கு மத்தியிலே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் கடவுள் கொடுக்க விரும்புகின்ற ஒரு மாபெரும் கொடை இந்த புனித வாழ்வு, தூய வாழ்வு என்பதனை மையப்படுத்தி அந்த சுற்றுமடலை எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாழ்வை, இந்த தூய வாழ்வை கையகப்படுத்திக் கொள்வதற்கு நம் வாழ்வுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தேவையாக இருக்கின்றன. அது வயது முதிர்ந்த ஒரு புனிதராகத்தான் இருக்க வேண்டும், அல்லது முடி நரைத்தவராக இருக்க வேண்டும், கிளப்பருவம் எய்தியவராக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அன்புக்குரியவர்களே, சிறுமியாக இருந்தாலும் அவருடைய வாழ்விலே விளைந்து கிடக்கின்ற நம்பிக்கை, இயேசுவின் மீது அவர் காட்டுகின்ற அளவு கடந்த அளப்பெரும் அன்பு, அந்த அன்பிற்காக தன் உயிரையும் தியாகம் செய்கின்ற துணிவு, இவைதான் நம்மை புனித வாழ்வில் வழிநடத்துகின்ற படிக்கட்டுக்கள் என்பதை இந்த புனிதையினுடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த கிறிஸ்தினால் என்கின்ற சிறுமி கிபி 3ஆம் நூற்றாண்டிலே இத்தாலி நாட்டினிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே வாழ்கிறார். பொல்சானியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஏரி சூழ்ந்த பகுதியிலே அவர் பிறந்து வளர்ந்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த கிறிஸ்தினாளுடைய தந்தையினுடைய பெயர் உர்பானியன். இந்த உர்பானியன் யார் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்புடையவராக, ஒரு அந்த பகுதி மக்களுக்கு நியாயம் வழங்குகின்ற ஒரு நீதி அரசராக, வேற்று தெய்வங்களை வணங்குகின்ற, வேற்று தெய்வங்கள் மீது அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஒரே அன்பு மகளான அந்த கிறிஸ்தினாளை அவர் என்னவாக்க விரும்புகிறார், ஒரு பெண் துறவியாக்க விரும்புகிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பெண் பூசாரியாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் என்ன செய்ய வேண்டுமாம், அவர் தந்தை இல்லத்திலே வைத்திருக்கக்கூடிய சிறு சிறு தெய்வ சிலைகளுக்கு, அந்த வேற்று தெய்வ உருவங்களுக்கு தன் மகளை வைத்து தூவமிட வேண்டும், அவள் மனதிலே அந்த கடவுள்களை வணங்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது. தன் மகள் பிற்காலத்திலே ஒரு பெண் பூசாரியாக, ஒரு பெண் அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்துகின்ற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தன் மகளை அழைத்து அவ்வாறு செய்ய சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்தினாளுக்கு ஏனோ புரியவில்லை, அந்த தெய்வங்களை வழிபடுவதில் அவளுக்கு விருப்பமில்லை. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே, அந்த சிறுமிக்கு யாரும் மறைக்கல்வி எடுக்கவில்லை, அந்த சிறுமிக்கு யாரும் இயேசுவை அறிமுகப்படுத்தவில்லை, அந்த சிறுமிக்கு யாரும் கத்தோலிக்க விசுவாசத்தை விதைக்கவில்லை. ஆனால் அவள் மனதுக்குள் என்ன தோன்றுகிறது என்றால், அவள் சிறுமியாக இருக்கின்ற பொழுதே அவள் வீட்டிலிருந்து ஆகாயத்தை உற்று நோக்குகிறாள். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை படைத்த கடவுள் கண்டிப்பாக இவ்வளவு சிறிய சிலைகளாக இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய அகண்ட உலகத்தை படைத்த கடவுள், இந்த விண்மீன்களையெல்லாம் படைத்த கடவுள், இவ்வளவு இயற்கை அழகை கொடுத்த கடவுள் நிச்சயமாக ஒரு சிறு தெய்வங்களாக இருக்க முடியாது. அந்த கடவுள் எனக்கு யாரென்றும் தெரியாது, அந்த கடவுளே தனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறாள். ஒரு சிறுமி எப்படி தன்னுடைய அறிவாற்றலை, தனக்கே உரிய அந்த பாங்கோடு இந்த இயற்கையை கண்டு வியந்து, இதை படைத்த பரம்பொருள் மிகவும் பரந்துபட்ட ஒருவராக இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு சிறு சிலைக்குள் அவரை அடைக்க முடியாது என்ற அவருடைய நம்பிக்கை. எனவே தனக்கு தெரியாத அந்த கடவுளிடம் மன்றாடுகிறாள், தனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று. இஸ்ரேல் மக்கள் கடவுளை பார்த்து அந்த பாரோனின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கூக்குரலிட்டதை செவிமடுத்த அதே கடவுள் இந்த சிறுமியினுடைய நெஞ்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆவலுக்கும் செவிமடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த சிறுமிக்கு ஒரு வான தூதரை அனுப்புகிறார். எனக்கு தெரிந்த மட்டும் நமது திருச்சபை வரலாற்றிலேயே ஒரு சிறுமி, இயேசு யார் என்பதே அறியாத ஒரு சிறுமி, அந்த இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்று உள்ளுணர்வினால் ஒரு உந்துதலை பெற்று, அதற்காக கடவுளிடமிருந்து கொடையாக, பணமோ பொருளோ அல்ல அன்புக்குரியவர்களே, என்னை படைத்த கடவுளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை மட்டுமே அவளை கடவுளிடம் அழைத்து செல்கிறது. நீங்களும் நானும் இன்று எத்தனை மன்றாட்டுக்களை, பட்டியலை வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வு வேண்டும், இது போன்ற ஒரு செல்வ செழிப்பு வேண்டும், வங்கி இருப்பு வேண்டும், பதவி வேண்டும், பட்ட வேண்டும் என்று நம் வாழ்க்கையினுடைய தேவைகளையெல்லாம் பட்டியல் போட்டுக்கொண்டு அந்த பட்டியலை நிறைவு செய்கின்ற ஒரு நபராக கடவுளை பார்க்கின்ற நீங்களும் நானும் இங்கே, அந்த கடவுளே தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற சிறுமி கிறிஸ்தினால் எங்கே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இந்த மாறுபாடுதான், இந்த வேறுபாடுதான், இந்த பரந்துபட்ட மனநிலைதான் ஒரு சராசரி மனிதனை புனிதனாக மாற்றுகிறது, புனிதையாக மாற்றுகிறது. அந்த மகள் ஆசைப்பட்டது போலவே கடவுள் ஒரு வானதூதரை அனுப்பி வானதூதரின் வழியாக அந்த மகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அந்த வானதூதர் அந்த சிறுமியின் முன்பு தோன்றி சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவினுடைய மனவாட்டி, கிறிஸ்துவுதான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனவே உன் வாழ்வை அவருக்காக நீ அர்ப்பணி என அவளுக்கு மறையை அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் தான் அன்பு செய்கின்ற பிள்ளைகளை தனக்கே உரிய பாங்கிலே வழிநடத்துகிறார் என்பதனை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன்னை படைத்த கடவுள் யாரென்றே தெரியாமல் அந்த கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்தது போல, இந்த சிறுமியும், அவருக்கு வயது எவ்வளவு, இந்த சிறுமிக்கு வயது எத்தனை, இருந்த பொழுதும் கூட நம்பிக்கைக்கு வயது ஒரு பொருட்டல்ல என்பதற்கு ஆபிரகாமும் இந்த புனிதையும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு 60 வயதை கடந்த ஒரு மனிதர் இங்கே, ஒரு 6 வயதை கடந்து ஒரு 10 வயதுக்குள் இவ்வளவு பக்குவப்பட்ட இந்த சிறுமி எங்கே அன்புக்குரியவர்களே, இவர்கள் அனைவரும் பயணிக்கின்ற ஒரே தலம் கடவுள் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை. அவளுக்கு நற்செய்தியை அந்த வானதூதர் அறிவித்தவுடன் முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், தன்னுடைய மனவாளனாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், அந்த இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வாஞ்சி கொள்ளுகின்றார், வாஞ்சி கொண்டதை வாழ்வாக்குகிறார், வாழ்வானதை நமக்கு வழியாக கொடுக்கிறார். அந்த சிறுமியினுடைய வாழ்விலே மாற்றம் தெரிகிறது. அவள் மற்ற குழந்தைகளைப் போல் விளையாடுவதை விட ஜெபிப்பதிலே நேரத்தை செலவழிக்கிறார். தன்னை படைத்த கடவுளை அறிந்த மகிழ்ச்சியிலே அவள் துள்ளி குதிக்கிறாள். இதை அவருடைய தந்தை உர்பானியினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மகள் தன்னுடைய கனவுக்கும் தன்னுடைய எதிர்பார்ப்பிற்கும் மாற்றாக செல்லுகிறாளே என்கின்ற புரிதல் மட்டும் கிடைக்கிறது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறார் என்றால், அவர் எந்த சிலைகளுக்கு தூவமிட வேண்டும் என்று வரிசையில் வைத்தாரோ அத்தனை சிலைகளையும் உடைத்து எரிகிறாள் கிறிஸ்தினால். தந்தையினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மகளா அல்லது கணவள் வணக்கமா என்று அவர் பார்க்கின்ற பொழுது, தன் மகளை விட கடவுள் வணக்கம்தான் முக்கியம் என்று தன் மகளை தொந்தரவு செய்ய துவங்குகிறார். நீ இந்த தெய்வங்களை வணங்கவில்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறார். அந்த சிறுமி சிறிதும் அச்சக்கொள்ளவில்லை. காரணம், அவள் இயேசு என்கின்ற நிலைவாழ்வை நிறைவாக பெற்றுக்கொண்டதனால். இயேசு என்னோடு இருந்துவிட்டால் என் தந்தையானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் இயேசுவை நம்புகிறோம், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று நம்புகிறோம். அப்புறம் ஏன் கொரோனாவை கண்டு அஞ்சுகிறோம்? அப்புறம் ஏன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை கண்டு நடுங்குகிறோம்? அப்புறம் ஏன் இக்கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது இருண்டு போய்விடுகின்றோம்? இயேசு என்கின்ற ஒளி நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் அச்சப்பட வேண்டும்? கிறிஸ்தினால் அச்சப்படவில்லை. கிறிஸ்தினால் மகிழ்வோடு சொல்கிறார், எனக்கு இயேசு இருக்கிறார், நான் வேறு தெய்வங்களை வணங்க மாட்டேன். அவருடைய தந்தையினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தெடுத்த தன் மகளை எவ்வளவு துன்பப்படுத்துகிறார் என்றால், அவளை கல்லிலே கட்டி ஏரியிலே எரிகிறார். நீ செற்று ஒளிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய கடவுளை வணங்கவில்லை என்றால் நீ எனக்கு தேவையில்லை. இன்றைக்கு அப்படி பெற்றோர்கள் இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு சமுதாயத்தில் கௌரவ கொலைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன? நான் பெற்றெடுத்த மகளின் வாழ்வை விட என்னுடைய ஜாதி பெரியது, நான் பெற்றெடுத்த என் மகனின் வாழ்வை விட என்னுடைய கௌரவம் பெரியது, நான் பெற்றெடுத்த என் பிள்ளையை விட இந்த சமூகம் என் மீது வைத்திருக்கின்ற அந்தஸ்து பெரிதென்று எத்தனை கௌரவ கொலைகள், எத்தனை சாதி மாறி திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பிள்ளைகளின் உயிரை எடுக்கின்ற பெற்றோர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். நம்முடைய வரட்டு கௌரவத்திற்காக திருமணம் செய்து கொண்டு, அவர்கள் விரும்பியபடி திருமணம் செய்து கொண்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு கூட மனமில்லாமல் இருக்கிறோமே. உங்களுக்கும் எனக்கும், இந்த உர்பானியானுக்கும் அந்த சிறுமியினுடைய தந்தையான அவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? எனவே காலங்கள் மாறினாலும் மனநிலைகள் ஒருபோது மாறவில்லை என்பதற்கு இந்த வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதோ அந்த சிறுமியை ஆற்றிலே தூக்கி எறிகிறார்கள், வானதூதர்கள் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதோ உனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவள் தன் வாழ்விலே அனுபவிக்கிறாள். அத்தோடு நின்றுவிடவில்லை உர்பானியன், இன்னும் அவளை ஒரு இரும்பு கம்பியிலே கட்டி அவளை தூக்கி எரிகின்ற சுவாலையிலே எரிகிறார். அந்த பிள்ளையை ஒரு தீங்கும் நேரவில்லை. மீண்டும் அற்புதமாக கடவுள் ஒரு நாள் முழுவதும் தாவீது மன்னிக்கவும் தானியேல் எப்படி தீச்சுவாலையிலிருந்து அந்த கடவுளினுடைய அருளால் தப்பித்தாரோ, அதே போல இன்று கிறிஸ்தினாலும் கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, அந்த தீ அவளை ஒன்றும் செய்யவில்லை, காரணம் அவள் அன்பு தீக்குள் இருந்தால், இயேசுவின் இதயத்திலிருந்து பற்றி எறிகின்ற அன்பு தீக்குள் இருந்தால் இந்த உலகத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கின்ற நம்பிக்கை சிறுமியை காப்பாற்றுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர் தந்தை வியந்து போகிறார், என்ன இது நடக்கிறது, ஒண்ணுமே அவளை தாக்குவதில்லையே, அவள் வணங்குகின்ற கடவுள் அப்படிப்பட்டவரா என்று அவர் சிந்தனையில் எழுகிறது. அவரும் இறந்து போய்விடுகிறார். அத்தோடு துன்பம் முடியவில்லை, அந்த இடத்திற்கு வருகின்ற வேறொரு ஆட்சியாளன் அவனும் இந்த கிறிஸ்தினாவை துன்பப்படுத்த துவங்குகிறார். அவளுடைய நாவை வெட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே, அவளுடைய கழுத்திலே அம்பை எய்துகிறார்கள். அப்பொழுது அவள் இறைவனிடம் மன்றாடுகிறார், இறைவா இதோ நான் அத்துறை துன்பங்களையும் உன்னோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இப்பொழுது வான் வீட்டிலே நான் உன்னை முகமுகமாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று தன் நிறைவாழ்வை நினைத்து அவள் ஆசைப்பட்டவுடன் அவளுடைய இன்னுயிர் அவள் உடலை விற்று அகழ்கிறது. ஒரு 12 வயது கூட நிரும்பாத அந்த சிறுமி தன்னுடைய வாழ்வை கடவுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்கிறாள் அன்புக்குரியவர்களே. இதற்கிடையிலே அவளை அவருடைய தந்தை இறப்பிற்கு முன்பாக, இந்த வேதனைகளுக்கு முன்பாக சிறையிலே அடைத்து வைக்கிறார். சிறையில் போய் இந்த சிறுமி என்ன செய்தால் தெரியுமா, அந்த சிறையிலே இருந்த 300 கைதிகளை இயேசுவின் பால் மனமாற்றி
காவலில் வைக்கப்பட்டிருந்தோம்.
பணிவிடை செய்து அன்பை
போதித்து அந்த நம்பிக்கையை
வேறே இளம் சிறுமி இயேசுவின் பால் ஈர்த்து வருகிறாள். அதை கண்டுதான் அவர்களுக்கு ஆத்திரம் அதிகமாகிறது. இவளை சிறையில் போட்டால் கூட இவளுடைய ஆன்மீக தாகத்தை அடைக்க முடியவில்லையே என்று ஊரடங்கிலே வீட்டுக்குள் இருக்கின்ற நீங்களும் நானும் இதைத்தான் யோசிக்க வேண்டும். நாம் இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பும் பற்றும் கொண்டிருந்தால் எங்கிருந்தாலும் நம் அந்த நம்பிக்கை வாழ்வை வாழ முடியும் என்பதற்கு இந்த சிறுமி கிறிஸ்தினால் ஒரு எடுத்துக்காட்டு அன்புக்குரியவர்களே. எனவே அந்த சிறுமியினுடைய இன்னும் என்ன செய்கிறாள், தன் தந்தை சேர்த்து வைத்திருந்த அனைத்து அணிகலன்களையும் நகைகளையும் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறாள். காரணம் அவளுக்கு தெரியும் ஏழைகளுக்கு செய்வது இயேசுவுக்கு செய்வது என்று. அன்புக்குரியவர்களே, இந்த சிறுமியினுடைய வாழ்க்கை முதிர்ச்சியை பாருங்கள். ஒருவர் ஆண்டவரை அபகரித்துக் கொள்வதற்கு, ஒருவர் ஆண்டவரின் அன்பினால் ஆட்கொள்ளப்படுவதற்கு வயதும் முதிர்ச்சியும் ஒரு பொருட்டல்ல, நிறைவான கொடுக்க வேண்டும் என்ற உளமும் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற நிறைவும் இருந்தால் போதும் இயேசுவினுடைய நெருக்கமான அவர் நெஞ்சத்திற்குள்ளே இடம் பிடிப்பதற்கான பாக்கியவான்களாக நாம் மாறிவிட முடியும் என்பது இந்த சிறுமியினுடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த சிறுமியினுடைய வாழ்க்கை அவருடைய இறப்போடு முடியவில்லை அன்புக்குரியவர்களே. இன்றும் கிழக்கத்திய திருச்சபையில் அவளுடைய நம்பிக்கை வேரூன்றி கிடக்கின்றது. அவளை ஒரு மாபெரும் புனிதையாக கொண்டாடுகிறார்கள். கிபி 300 வாழ்ந்த ஒரு புனிதையை இன்று வரை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், அவளுடைய வாழ்வு அவள் சேர்த்த சொத்து அல்ல, அவளுடைய பெற்றோரினுடைய பகட்டல்ல, அவர் பெற்றோர் வகித்த பதவி அல்ல, மாறாக இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. அந்த இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை வாழ்வாக்குவதற்காக வாரி வழங்குகின்ற அந்த பரந்தப்பட்ட உள்ளம், எல்லோரும் இந்த இயேசுவின் அன்பை ஆட்கொள்ளப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இயேசு அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லோரையும் இயேசுவிடம் இழுத்து வருகின்ற ஒரு மாபெரும் ஈர்ப்பு குணம் அவளிடம் இருந்தது. இந்த புனிதையினுடைய இந்த வாழ்வு, இந்த புனிதையினுடைய இந்த தியாகம் இன்று வரை நினைவு கூறப்படுகின்றது. இதில் குறிப்பாக 13 இந்த புனிதையினுடைய பெயரினால் ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலய பலிப்பீடமாக இவளை எந்த கல்லிலே கட்டி ஏரியில் எரிந்தார்களோ அந்த கல்லின் மீதே ஒரு பலிபீடம் அமைக்கப்படுகின்றது. அங்கு பீட்டர் என்கின்ற ஒரு குருவானவர் திருப்பல் நிறைவேற்ற வருகிறார். அவர் சிந்தையிலே ஒரே ஒரு சந்தேகம் எழுகிறது, இந்த வெள்ளை அப்பத்திலே இயேசு வருவாரா? ஒரு குருவானவர், ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுபவர், இயேசுவினுடைய உடலையும் இயேசுவினுடைய உடலும் உதிரவுமாக அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுகின்ற ஆவியானவரினுடைய ஆற்றலை பெளிவிடத்திலே கொண்டு வரக்கூடியவர், அவருக்கு ஒரு சலனம் ஏற்படுகிறது, இந்த அப்பத்திலும் ரசத்திலும் இயேசு வருவாரா என்ற அந்த சந்தேக மனதோடு அந்த கிறிஸ்தினாளினுடைய பெயரினால் எழுப்பப்பட்ட அந்த பலிபீடத்திலே, அந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது, அவர் அப்பத்தை எடுத்து பிக்கின்ற பொழுது இரத்தம் வடிகிறது அன்புக்குரியவர்களே. அந்த இரத்தம் வடிவதை இவர் பார்த்தவுடன் அச்சப்பட்டு யாரும் இதை பார்த்து விடக்கூடாது என்று மறைக்க நினைக்கிறார். அந்த இரத்த துளிகள் அந்த பலிபீடத்திலே விரிக்கப்பட்டிருந்த துகிலிலே பட்டு வழிந்து ஓடுகிறது. மக்கள் அனைவரும் பார்க்கிறார்கள், அந்த புதுமையை கண்டு வியக்கிறார்கள். உடனடியாக நான்காம் அர்பன் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தந்தை அப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றார். அந்த திருத்தந்தையிடம் சென்று சொல்கிறார்கள், இவ்வாறு நடந்துவிட்டது என்று. திருத்தந்தை அங்கு வந்து அந்த குருவானவரை மன்னித்து அவருடைய அந்த சந்தேக குணத்திலிருந்து அவரை விடுதலை கொடுக்கிறார். அவரும் விசுவாசம் கொள்கிறார். அந்த இரத்தம் படிந்த துகிலை அந்த அப்பத்தோடு சேர்த்து பவனியாக எடுத்து வர சொல்கிறார் அந்த பேராலயத்திற்கு. அதுதான் இந்த உலகத்திலேயே முதல் முதலில் நிகழ்த்தப்பட்ட நற்கருணை பவனி. அன்றிலிருந்துதான் திருத்தந்தை நான்காம் அர்பன் தன்னுடைய பணிக்காலத்திலே உலகம் முழுவதும் அகில உலக திருச்சபை ஒவ்வொரு ஆண்டும் பெந்தகோஸ்து பெருவிழா முடிந்து வருகின்ற வியாழக்கிழமை என்று நற்கருணை பவனி கார்புஸ் கிறிஸ்தி என்று அழைக்கப்படக்கூடிய இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற அறிக்கையை உலகத்திற்கு அளிக்கிறார். அந்த அறிக்கையும் இன்று வரை நாம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருவுடல் திருரத்த பெருவிழா உருவாவதற்கும் இந்த கிறிஸ்தியாவினுடைய ஆலயமும் அவளுடைய வேத சாட்சியத்தின் அடையாளமாக விளங்கிய அந்த பலிபீடமும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாள் என்றால், மூன்றாம் ஆண்டு வாழ்ந்தவள் அல்ல, பதிமூணாம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற 21ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, அவள் சிந்திய இரத்த துளிகள் இன்னும் புத்துயிர்ப்போடு நமக்கு வாழ்வளிக்க காத்து கொண்டிருக்கிறது. நாம் விசுவாசத்திலே தொய்வடைகின்ற பொழுது, நாம் விசுவாசத்திலே நொந்து போகின்ற பொழுது, நாம் விசுவாசத்திலே தளர்வுகின்ற பொழுது, இந்த புனிதையினுடைய இரத்த துளிகளெல்லாம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற சின்னங்களாக இருக்கிறது என்பதைத்தான் அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னுடைய உடலிலிருந்து உதிரத்தை வழிந்தோடச் செய்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இதோ இன்று நாம் வாசிக்க கேட்டோமே முதல் வாசகம், இந்த எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்தில் என்ன வருகிறது? நான் உங்களுக்கு நல்ல ஆயர்களை மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை விசுவாசத்தில் வழி நடத்துவார்கள், நீங்கள் இனிமேல் தீமை செய்த மக்கள் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள், ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற அடையாள மொழி உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது இந்த கிறிஸ்தினால் போன்ற நம்பிக்கையாளர்களை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இவர்களுடைய வாழ்வில் இருந்து நம் வாழ்வை நாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், உரமேற்றி கொள்ள வேண்டும், கடவுளுக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த புனிதையினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இன்றைய நற்செய்திக்கு மிகவும் பொருத்தமான ஒரு வாழ்வை அவள் வாழ்ந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு என்கின்ற அந்த விதையை, இயேசுவினுடைய வார்த்தையாகி அந்த விதையை தன் நெஞ்சத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு அவள் ஒரு வழி பாதையாக இருக்கவில்லை. நீங்களும் நானும் பல நேரங்களிலே ஆலயத்திலும் இணையத்திலும் இறைவார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் சிரத்தை எடுப்பதில்லை. தீயோன் விதையை திருடிச் செல்கிறான். இரண்டாவதாக, பாறையின் மீது விழுந்த விதைக்கு ஒப்பாக கடவுள் எதை கூறுகிறார்? இயேசு ஆண்டவர், அது வேர்பிடிப்பதில்லை, அது சற்று நாள் வளரும், பின்பு காய்ந்து போய் விடுகிறது. அப்படித்தான் நம்முடைய விசுவாசமும். இதோ இந்த திருப்பலியை பார்த்தவுடன் நானும் கிறிஸ்தினாலே போன்று வாழ்வேன் என்று முடிவெடுப்போம். எவ்வளவு நேரம்? சில மணி நேரங்கள், ஓரிரு நாட்கள், பிறகு நம்முடைய பழைய வாழ்வுக்கு நாம் திரும்பி விடுகிறோம். அந்த விசுவாசம் வேர்பிடிப்பதில்லை. மூன்றாவதானது எப்படி? முள்செடிகளுக்கு மத்தியில் விழுந்த விதை. அவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இறைவார்த்தையை போற்றி புகழ்வார்கள், ஆனால் அதை கடந்து உலகம் சார்ந்த அச்சமும் உலக சார்ந்த மாயையும் முள் செடிகளாக அதை வளர விடாமல் அழுத்திவிடும். என்னதான் நாம் திருப்பலி கண்டாலும் கொரோனா வந்து விடுமோ? என்னதான் இயேசுவை நம்பினாலும் நம் வாழ்வு முடிந்து விடுமோ என்கின்ற அச்சம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தை எப்படி நம் உள்ளுக்குள் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும்? அன்புக்குரியவர்களே, தன்னுடைய தந்தை தன்னை ஏரியிலே தூக்கி எறிகிறார், தன்னுடைய தந்தை தன்னை தீயிலே தூக்கி எறிகிறார், தன்னுடைய தந்தை தன்னுடைய நாவை வெட்டுகிறார், தன் மீது அம்பை எய்துகிறார், என்ன செய்தாலும் சரி இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று நம்பினால் இன்று வரை இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு புனிதையாக அவர் வேத சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் என்னை என்ன செய்துவிடும்? பவுலடிகளார் அழகாக சொல்கிறார், இயேசுவிடமிருந்து என்னை பிரிப்பது எது? சாவா, வேதனையா, பற்பிடிப்பா, அல்லது வாழா? எதுதான் என்னை இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியும்? ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது என்று நம்புகிறார், வாழ்கிறார், வெற்றி வாகையை சூடிக்கொள்கிறார். எனவே நீங்களும் நானும் எதுவும் என்னை இயேசுவிடமிருந்து பிரித்து விட முடியாது. மரணம் நேர்ந்தால் என்ன? ஏன் அச்சப்பட வேண்டும்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அடைவதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று மகிழ்கின்ற உள்ளம் நமக்கு கிடைத்து விட்டால் அச்சம் என்பது நம்மை ஒருபோதும் ஆட்கொள்ளாது. நிறைவும் மகிழ்வும் மனநிறைவுமே நம்மை புடை சூழ்ந்து நிற்கும் என்பது திண்ணமாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்தினாளினுடைய வாழ்வு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போன்றது. ஒரு நல்ல நிலத்தில் அந்த விதை விழுந்து விட்டால் எந்த காலச்சூழலும், எந்த இடர்பாடும், எந்த நெருக்கடியும், எந்த இன்னலும், எந்த துன்பமும் அவர்களை ஒன்றும் பண்ணாது. அவர்கள் 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக கடவுளினுடைய அரசிலே விளைச்சலை கொடுப்பார்கள். இதோ இந்த சிறுமி கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது நிறை பலனை கொடுக்க முடியாது என்று இயேசு சொன்னாரே. தன்னையே கோதுமை மணியாக கல்வாரியில் விதைத்தாரே, தானே உயிர்த்தெழுந்து விளைச்சலை கொடுத்தாரே. அந்த இயேசு என்கின்ற விதையை தன் இதயத்தில் விதைத்தாள், விளைச்சல் கொடுத்தாள், கொடுத்து கொண்டே இருக்கிறாள் 1000 1000 ஆண்டுகளாக. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சிறுமியினுடைய, இந்த சிறு புனிதையான கிறிஸ்தினாளினுடைய வாழ்வு நமக்கு சொல்லுகின்ற செய்தி எல்லாம், நல்ல நிலங்களாக இருங்கள், கடவுள் உங்களில் விளைச்சலை ஏற்படுத்துவார். அந்த விளைச்சலின் போது உங்களுக்கு வழிகள் இருக்கலாம், அந்த விளைச்சலின் போது உங்களுக்கு வேதனை இருக்கலாம், அந்த விளைச்சலின் போது உங்களுக்கு துன்பம் இருக்கலாம். ஆனால் அந்த விளைச்சல் நிறைவு கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியும், உங்களுக்கு கிடைக்கின்ற மன நிறைவும், இயேசு சொன்னது போல வாழ்வு பெற வந்தேன், அதுவும் நிறைவாழ்வு பெற வந்தேன் என்று சொன்னது போல, நீங்களும் நானும் ஒரு குறைவுபடாத, நிறைவான, நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவம் நமக்கு கற்றுத்தருகின்ற நம்பிக்கை பாடமாக இருக்கின்றது. எனவே இதுபோன்று ஏராளமான புனிதர்களிடம் திருச்சபையிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சுற்றுமடலிலே நமது திருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், புனிதருடைய வாழ்வு என்பது, புனிதர்கள் நமக்கு வழங்கப்பட்டிருப்பது அவர்களை படமாகவும் சொரூபமாகவும் மாடத்தில் வைத்து வணங்குவதற்கல்ல, நம் வாழ்க்கையில் வைத்து வாழ்வதற்கு. நீங்களும் நானும் அந்த புனிதரை போன்று வாழ பயில வேண்டும். எதற்காக அன்புக்குரியவர்களை இந்த புனிதர்களை நமக்கு கொடுக்க வேண்டும் திருச்சபை என்று பார்க்கின்ற பொழுது, நீங்கள் ஒரு நெடும் பயணத்தை மேற்கொள்கிறீர்கள். அந்த பயணத்தின் போது நாம் சாலையிலே பல கற்களை பார்க்கின்றோம். என்ன கற்கள்? இன்னும் இந்த பகுதியை அடைவதற்கு இத்தனை கிலோமீட்டர் தொலைவு இருக்கின்றது, இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் என்று அவர்கள் மயில் கற்களை எதற்காக வைக்கிறார்கள்? நம் பயணத்தின் போது உற்சாகம் பெறுவதற்கும், ஒரு தெளிவை பெறுவதற்கும். இதோ நான் நெருங்கி வந்துவிட்டேன், இதோ பக்கத்தில் வந்துவிட்டேன், இதோ என் இலக்கை அடையப் போகிறேன் என்ற நம்பிக்கையை ஊற்றெடுக்க செய்வதற்காக. இதோ இந்த புனிதனுடைய வாழ்வும் அப்படிப்பட்ட வாழ்வுதான். இதோ புனித கிறிஸ்தினாளினுடைய வாழ்வு ஒரு கைகாட்டி போன்றது. இதோ வந்துவிட்டா, இன்னும் சில தொலைவுதான். இதோ சவேரியாருடைய வாழ்வு ஒரு கைகாட்டி, இதோ செபஸ்தியாருடைய வாழ்வு ஒரு கைகாட்டி. இவர்கள் எல்லோரும், நாங்களும் உங்களைப் போல் துன்பப்பட்டவர்கள்தான், நாங்களும் உங்களைப் போல் வேதனைப்பட்டவர்கள்தான், ஆனால் கடவுளை பெற்றுக்கொண்டவர்கள் என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே ஊற்றெடுக்க செய்வதற்குத்தான் இந்த புனிதர்களை எல்லாம் கடவுள் நமக்கு ஒரு மயில் கற்களாக, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கை பயணத்திலே நடைபோடுகின்ற பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கின்ற, நம்பிக்கையிலே தளர் உறுகின்ற பொழுது நம்மை தூக்கி பிடிக்கின்ற ஒரு யதார்த்தங்களாக கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த புனிதர்கள் வழியாகத்தான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதல்ல, இந்த புனிதர்கள் வழியாக கடவுள் எளிதாக நம்மை அடைந்து விடுகிறார். இந்த புனிதனுடைய வாழ்வு நம்மை இன்னும் இயேசுவின்பால் ஈர்ப்பதற்கான ஒரு அடையாளங்களாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால், இவர்களைப் போல் நானும் நடந்தால், இவர்களைப் போல் நானும் வாழ்ந்தால் இயேசுவை அடைந்து விடுவேன், பரம் இன்பத்தை பெற்று விடுவேன் என்கின்ற ஒரு தெளிவுதான் அன்புக்குரியவர்களே. நம் கத்தோலிக்க திருச்சபை இத்தனை இத்தனை புனிதர்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நீங்களும் நானும் அப்படி ஒரு புனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே புனித வாழ்வு என்பது, புண்ணிய வாழ்வு என்பது மேலே வைத்து வணங்கப்படுவதற்கல்ல, நம்மோடு வைத்து வாழ்வதற்கு. எனவே புனிதர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நம்மை போன்று வாழ்ந்து வானத்தை அடைந்தவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த புனிதர்களைப் போன்று வாழ்வதற்கு முத்தாய்ப்பாக இன்றைய நாம் நினைவு கூறுகின்ற இந்த கிறிஸ்தினாவினுடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்தினாவினுடைய செயல்பாடுகள் நமக்கு வழிபாடாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்தினாவினுடைய தியாகங்கள் நமக்கு மறைக்கல்வியாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்தினாவினுடைய மரணம் நம்முடைய இலக்காக இருக்கட்டும். அப்படி ஒரு வாழ்வு வாழ்கின்ற பொழுது கிறிஸ்தினாளுக்கு கிடைத்த அதே பெருமகிழ்வு, அந்த பேரின்ப பெருவாழ்வு நமக்கும் நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் என்ன கொடுத்தாலும் பயனில்லை. நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால் என்னையே தான் நீ கேட்கின்றாய். நான் என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னையே தான் நீ கேட்கின்றாய். நான் என்னையே முழுவதும் தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.